நம்ம இந்த ஆப்ரேஷன் கமலா அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம நாட்டிலெல்லாம் ஒரு பார்ட்டி அரசாங்கத்தில் தோத்துருச்சுன்னா, இந்த எலெக்ஷனில் தோத்துருச்சுன்னா, அவங்க எப்படியாவது எம்எல்ஏஸை வந்து பணம் கொடுத்து வாங்கி எப்படியாவது ஜெயிச்சு வந்துடுற ஒரு ஒரு ஆப்ரேஷன், அரசாங்கமே செய்கிற ஒரு ஆப்ரேஷனை பார்க்குறோம். அந்த மாதிரி இன்னைக்கு படிக்கிற பகுதியில் இங்கிலீஷில் சொல்ல போனா ஒரு ஆப்ரேஷன் கவர் அப் அப்படின்வாங்க. ஒரு ஒரு காரியத்தை மறைக்கிறது, ஒரு அரசாங்கமே ஒரு காரியத்தை மறைக்கிற ஒரு பணியில் ஈடுபடுறத பார்க்குறோம். என்ன அப்படின்னா, தங்களுடைய அருமையான பிரபலமான ராஜா ஒரு தப்பு செஞ்சிட்டார். அந்த தப்புனால ஒரு பெண் கர்ப்பிணி ஆகிவிட்டார். முழு பூசணிக்காக நம்ம சோத்துல மறைக்க முடியாதுன்ற மாதிரி, இந்த கர்ப்பத்தை எப்படியாவது மறைக்கலான்னு அந்த அரசாங்கமே ட்ரை பண்ணுது. அதுல என்ன பார்க்கிறோம், தாவீது முன்ன நின்று ரொம்ப மோசமான ஒரு வில்லன் மாதிரி தாவீத பார்க்கிறோம். இவ்வளவு நாள் பக்திமான பார்த்து தாவீத இந்த அதிகாரம் படிக்க படிக்க எனக்கு ஐயோ போதும், இந்த அதிகாரம் முடிச்சிடலாமான்னு எனக்கு இருந்துச்சு. இவ்வளவு கஷ்டமான ஒரு அதிகாரம், ஆனால் ஆண்டவர் நமக்கு ஆவியானவர் எழுதி கொடுத்துருக்கிறார். பாவத்தின் அகோரத்தை ஒரு விசுவாசிக்கும் பாவம் இடம் கொடுத்தோன்னா என்ன செய்யோன்றத உணரும் படிக்கு நம்ம பார்க்கிறோம். தாவீது வந்து எப்படியாவது அதை மறைக்கலாமா அப்படின்னு பண்ண பார்க்கிறாரு. சேட் சாப்டர். அவர் எவ்வளோ மறைக்க பார்க்குறாரோ அது அவ்வளவோ பரவுது. உண்மையை மறைக்க முடியாது ரொம்ப நாள், இல்லைங்களா? அது எவ்வளோ மறைக்க பார்க்குறாரோ அதை பரவுறத நாம் பார்க்குறோம். ரொம்ப பாவத்தின் அகோரம், பாவம் ரொம்ப பயங்கரங்க, பாவம் செய்யக்கூடாதுங்க, பாவத்தின் விளைவுகள் ரொம்ப பயங்கரங்க. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறோம், பாவம் செஞ்சுன்னா ரொம்ப கெட்டு போவேன்னு. அதை பற்றி புக்கு கூட பாஸ்டர் பாலா புதுசாக ஒன்று டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்கார், த ஹாரர், த சின்ஃபுல்னஸ் ஆஃப் சின்னு ஒரு பியூரிட்டன் எழுதுனதை இவர் பாவத்தின் அகோரம்னு எழுதியிருக்காரா. பாவம் பொல்லாதது, பாவம் பொல்லாதது, அதெல்லாம் படிக்கிறோம். ஆனால் எவ்வளோ பொல்லாததுன்றத ஒரு உயிருள்ள உதாரணமாக இந்த அதிகாரம் நமக்கு காட்டுது. உங்களையும் என்னையும் பாவம் எவ்வளோ பொல்லாதவர்களாக செய்துவிடும் என்பதை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்து படிக்கலாம். பாவத்தை தொடர்ந்து நாம் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து அதுக்கு இடம் கொடுத்தோன்னா நம்மளை எப்படி செஞ்சிடும். நம்ம ஒரு பாவம் செஞ்சிட்ட உடனே, தப்பி தவறி செஞ்ச உடனே நம்ம என்ன செய்யணும், உடனடியாக மனம் திரும்பி அதை சரி செய்து கொண்டு ஆண்டவருடைய கிருபையை நாடி அதை திருத்திக்க பார்க்கணும். ஆனால் அதை மறைக்க மறைக்க பார்த்தோன்னா, ஒரு சின்ன பாவத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு பாவத்தை, இன்னும் அதை விட பெரிய பாவத்தை, இன்னும் அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு, இன்னும் அப்படி செய்து 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 நம்ம வாழ்க்கையை நம்ம சீரழிச்சுக்கலாம். அப்படித்தான் நம்மளை பாவம் செஞ்சிடும். பாருங்களேன், இங்கே ஒரு பாவத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு பாவத்தை செய்து பெரிய பெரிய பாவத்தில் அதில் தப்பித்து வர முடியாத மாதிரி ஒரு சிலந்த வலைக்குள்ள தாவீது போய் மாட்டிக்கிட்டு தப்பித்து வர முடியாதபடிக்கு தன்னை அழித்து கொள்றத பயங்கரமாக இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். அதான் பாவத்தினுடைய அகோரம். பாவம் பொல்லாதது, அதை செய்து அதுலேருந்து உடனே திருந்தல, அது செஞ்சிட்டீங்க அது செய்யவே கூடாது, பரிசுத்தமாக வாழணும். ஆனால் அது செய்து உடனே அதுலேருந்து திருந்தல, அதில் தொடர்ந்து போகலான்னு பார்த்தா வாழ்க்கையை அழிச்சிடும். அதை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இது நான் சொன்ன மாதிரி பரிசுத்த ஆவியானவர் பாவத்தின் அகோரத்தை நமக்கு உணர்த்தணும் என்பதற்காகவே இதை எப்படி நம்ம படிக்கிறது, எப்படி பிரசங்கம் பண்ணுறது கூட நான் யோசித்தேன். ஆனால் இதனோட பாதிப்பு நமக்கு ஏற்படணும். அவரே எழுதியிருக்கும் போது அவரோட ஞானிகளாக இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, நம்ம விடக்கூடாது. தாவீது பக்திமானாகிய தாவீதையே எப்படி இது கொடுமைப்படுத்துதுன்னு பார்க்குறோம். அவர் துணிகரமான ஒரு பாவத்தை அவர் செய்தார். போன வாட்டி நம்ம பார்த்தோம், எவ்வளோ தடைகள் இருந்தாலும் தன்னுடைய போர் சேவகன், தன்னுடைய ஆலோசகன், தன்னுடைய போர் வீரனுடைய மக ஒரு பேத்தின்னு கூட தெரிஞ்சோம், எல்லா தடைகளும் மிஞ்சி தான் அந்த துணிகரமான பாவத்தை செய்து தாவீது என்ன நினைச்சாரு, இப்போ எல்லாம் கூல், எல்லாம் முடிஞ்சு போச்சு, செஞ்சிட்டோம், யாருக்கும் தெரியாது, எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலான்னு நினச்சாரு. நான் போன வாட்டி சொன்ன மாதிரி அதுக்காக ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் கிரெடிட் கார்டு பில்லு வரும். நம்ம உடனே வாங்கிடுவோம், ஆனால் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் பில்லு வரும். அவருக்கு ஒரு மாதத்துக்கு அப்புறம் பில்லு வருது. என்ன, இந்த பெத்ஷேபா கர்ப்பிணியாக இருக்கிறேன் அப்படின்னு அதை மறைப்பதற்கு அவர் செய்கிற கொடுமை, அந்த பில்லை கட்டுறதுக்கு அவர் படுற பாடு இருக்கே, அதுதான் இந்த முழு அதிகாரமும். அவ்வளோ நேரம் படித்தோம். அதை மறைப்பதற்கு இவ்வளோ பக்திமான் போய் நாலு அவதாரங்களை எடுப்பார், நாலு பாவ அவதாரங்கள். அவதாரங்கள்னா எனக்கு தமிழில் அந்த வார்த்தை தான் கிடைச்சிச்சு, முகமுடி வேஷம் போடுறது. திடீர்னு ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி நடக்கிறது, இன்னொருத்தர்கிட்ட ஒரு மாதிரி நடக்கிறது, வெளியில் அழுகிற மாதிரி பண்ணுறது, உள்ளுக்குள்ள சிரிக்கிறது. அந்த ட்ராமா பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி நாடகம் போடுறது. அவதாரம், நாலு அவதாரங்கள் தாவீது, கேவலமான அவதாரங்கள், அசிங்கமான அவதாரங்கள் அவர் எடுக்கிறத பார்க்குறோம். இவர் பக்திமானா, இந்த மாதிரி வேஷம் போடுறானே இந்த மனுஷன்ற அளவுக்கு நாடகம் போடுறத தாவீது பார்க்குறோம். பாவம் பொல்லாதது, ஆமாம், பாவத்துக்கு எல்லா பாவத்துக்கும் காலையில் பார்த்த மாதிரி இறுதியாக ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷன் செஞ்ச பாவத்துக்கும் இறுதியாக தண்டனை கொடுக்கத்தான் செய்வார். ஒவ்வொரு கிரியைக்கும் தண்டனை இருக்கு. ஆனால் அந்த தண்டனை வர்றதுக்கு முன்னாடியே பராமரிப்பின் அரசாங்கத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்ம என்னத்தை விதைக்கிறோமோ அதை அறுக்கும்படி நமக்கு தண்டனை வரும். பாருங்களேன், இந்த உலகத்திலேயே நமக்கு இப்போ நம்ம பாவத்துக்கு தண்டனை வரும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அது நமக்கு வரும். என்னாகமோ 32:23 ஒரு வசனம் வருது இங்கிலீஷில், பி ஷோர் யுவர் சின்ஸ் வில் ஃபைண்ட் யூ அவுட். நீ எவ்வளோதான் பாவத்தை மறைச்சாலும் அந்த பாவம் வெளியில் வந்து உன்னை பிடிக்காமல் விடாது. நீ மறைஞ்சி செய்கிறேன், யாருக்கும் தெரியல, நான் காண்டி செஞ்சுக்கிட்டு யாரும் இதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்காத, உன் பாவம் வந்து உன்னை துரத்துக்கிட்டு வந்து உன்னை பிடிச்சி வெட்டரங்கமாக உன்னை காமிச்சு கொடுக்கும். உன் பாவம் உன்னை காமிச்சு கொடுக்கும். நீ எவ்வளோதான் மறைவாக செய்தாலும், எவ்வளோதான் மறைஞ்சி செஞ்சுட்டு வாயை தொடச்சிட்டு நான் செஞ்சு முடிச்சிட்டேன் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு, அந்த பாவத்தின் இன்பம் கொஞ்ச நேரம்தான் இல்லைங்களா. எந்த பாவத்தின் இன்பமும் அநித்தியமான பாவ சந்தோஷம்னு வேதம் சொல்லுது. கொஞ்ச நேரம்தான், ஆனால் அதனால வருகிற வலி காலமெல்லாம் அனுபவிக்கும், காலமெல்லாம் தேல் கொட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் இன்பத்துக்கு வாழ்க்கையெல்லாம் தேல் கொட்டுற வேதனை தாவீதுக்கு வருது. பாருங்களேன், ஓகே, இப்போ பெத்ஷேபா இப்போ கர்ப்பிணியாக இருக்கிறா, என்ன பண்ண போறாரு? அந்த சமுதாயத்தில் பார்த்தோம்னா மெடிக்கல்லாம் அந்த காலத்தில் இல்லை, டாக்டர்ஸ் அபார்ஷன்லாம் இல்லை அந்த காலத்தில். பழைய காலத்தில் சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சிருவான். அவள் கர்ப்பிணியாக இருக்கிறா, புருஷன் வேற போரில் இருக்கிறார், இங்கே இல்லை அப்படின்னா கிளியராக தெரிஞ்சிடும். இவன் வேசித்தனம் செய்திருக்கிறான், செய்திருக்கிறான்னு உடனே அவங்க பிரமாணம் லேவியராகமும் 10:10 நமக்கு சொல்லுது, எவள் வேசித்தனம் செய்தாலோ அவனோ அவளோடு செய்த அந்த ஆணையும் ரெண்டு பேரையும் கல்லெறிஞ்சு கொல்லணும். எல்லார் முன்னாடி கொல்லணும், எல்லாருக்கும் பயம் வரணும், ஒருத்தரும் இப்படி செய்யக்கூடாதுன்னு பழைய பாடல அதான் கட்டலை. பாருங்களேன், எல்லார் முன்னாடி கொல்லப்படணும். இப்போ பெத்ஷேபாக்கு என்ன, இது தெரிஞ்ச உடனே வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா தன்னுடைய புருஷன் பக்திமான், தன்னுடைய குடும்பம் பக்திமான், அவங்க எல்லாம் சேர்ந்து பிள்ளையா இருந்தாலும் சரி கல்லெறிஞ்சி சாவடிப்பாங்க. அதான் அந்த அந்த சமுதாயத்தில் ஆண்டவர் கொடுத்த கற்பனையாக இருந்துச்சு. எல்லாருக்கும் பயம் வரணும், அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்றதுக்காக பெத்ஷேபாக்கு வேர்த்து கொட்டி பயம். ஆனால் தாவீதுக்கு அவர் ஒருவேளை தப்பிச்சுக்கலாம், ராஜா இல்லையா, அதனால் அவர் அட்ஜஸ்ட் பண்ணி தப்பிச்சுக்கலாம். ஆனால் அதனாலையும் அவருக்கு விளைவுகள் வருமே. அவர் தான் செய்தாருன்னு தெரிஞ்ச பிறகு அவருக்கு வர அவமானமோ கேவலமோ எவ்வளோ பெருசு. அநேக அது அவருக்கு அவருக்கு ஊருக்குள்ளேயே ஒரு கலகம் ஏற்படலாம், மக்கள் அவருக்கு விரோதமாக எழும்பலாம் இல்லைங்களா. சில காலங்களில் ராஜாங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பாவங்கள் செய்த ராஜாங்களுக்கு கலகமாக ஏற்பட்டு அவங்க ஆட்சியை இழந்திருக்கிறாங்க. உங்களுக்கு பில் கிளின்டன் தெரியுமா, அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தார், அவர் ரொம்ப பிரபலம், ஃபேமஸாக இருந்தார். ஆனால் அவர் பேரெல்லாம் போய் பதவி கூட போகிற நிலைமைக்கு வந்தது காரணம் அவர் இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சதுனால. பாருங்களா, அந்த மாதிரி தாவீது ஆயிரலாமே, என்னை பற்றி என்ன நினைப்பாங்க எல்லாரும். ஆகவே தாவீது ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடிவு பண்ணார். என்ன ஆப்ரேஷன்? ஆப்ரேஷன் மறைப்பு. இதை எப்படியாவது மறைக்க வேண்டும் அப்படின்னு மாம்சத்தின் இச்சை இப்போ ஜீவனத்தின் பெருமையை காப்பாற்றும்படிக்கு சில முயற்சிகள் எடுக்குது. இப்போ நாடகம் அரங்கேற போகிறது. இந்த நாடகத்தின் கதாநாயகன் தாவீது, அவர் நாலு அவதாரங்கள் எடுப்பார். இந்த ஆப்ரேஷனை எப்படியாவது மறைக்கணும்னு நாலு அவதாரங்கள். முதல் அவதாரம் எனக்கு வேற என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல, இந்த வார்த்தை தான் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. முதல் அவதாரம் அவர் எடுக்கிறது கேவலமான மாமா அவதாரம், கேவலமான மாமா அவதாரம். பாருங்களேன், தாவீது அசிங்கமான முகத்தை போட்டுக்கிட்டு அவர் கடைசி ஸ்டேஜில் இருக்கார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, யாக்கோபு சொன்ன மாதிரி பாவம் பூரணமான போது மரணத்தை பிறப்பிக்கும், அது மரணத்தை பிறப்பிக்கும். தாவீது உடனே கொலை செய்யலைனாலும் படிப்படியாக அங்கே போகிறத நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், அவருக்கு மனசில் ஓகே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சவனும் ஒரு திட்டம் மனசில் ஓடுது. ஓடி அவர் ஒரு வேஷம் போட்டுக்கிறார், நான் ஒரு கேவலமான மாமா அவதாரத்தை போட போகிறேன். என்ன செய்கிறாரு, அதை மறைப்பதற்கு இப்போ பாவம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் தாவீது என்ன செய்கிறாரு, ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா அந்த தப்பு போய் அறிக்கை இட்டோன்னா மக்கள் ஒருவேளை மன்னிக்கலாம் இல்லைங்களா, எல்லாரும் தப்பு செய்யறது தான் தப்பு செஞ்சு திருந்தி இருக்காரு. ஆனால் அந்த தப்பை மறைக்க பார்த்தோம்னா, அதோ வஞ்சகமாக மறைக்க பார்த்தோம்னா பெரிய கேடியப்பா, நீ பெரிய திருடம் போல இருக்கு, பெரிய மோசமாக திட்டமாட்டாங்க. தப்பு செஞ்சு அதை மறைத்து அதை வஞ்சகமாக மறைக்கிறது ரொம்ப பயங்கரம். நீதிமொழிகள் 28:12 இப்படி சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். தப்பு செஞ்சிட்ட என்ன செய்யணும், அது தப்புன்னு ஒத்துக்கிட்டு, நான் ஒரு பாவின்னு ஒத்துக்கிட்டு இதை செஞ்சிட்டேனேன்னு அறிக்கைட்டினா இரக்கம் கிடைக்கும். ஆனால் அதை மறைச்ச பொழைக்க மாட்டேன், அழிவு தான் வரப்போகுது. தாவீது எவ்வளோ இந்த டேமேஜை குறைச்சிருக்கலாம், அவர் காண்டி மனம் திரும்பி அறிக்கையிட்டிருந்தா, ஆனால் அந்த பாவ கட்டில் அவர் மாட்டிக்கிட்டு பாருங்களேன், நிறுத்தவே போகிறதில்ல, இறக்கமே கிடைக்காத நிலைமைக்கு அவர் பயங்கரமாக போகிறார். எப்படி இப்படி ஒரு மோசமான முகமுடி தாவீது போட்டார், ஏன் இப்படி போயிட்டாரு தாவீதுனா, இதான் பாவம் பொல்லாதது. தொடர்ந்து மறைத்து செய்கிற பாவம் அதை விட பொல்லாதது. ஏன்னா தொடர்ந்து மறைக்கி செஞ்சுக்கிட்டே பாவத்தை போனீங்கன்னா, நீங்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி சாத்தானுடைய கண்ட்ரோலில் நீங்கள் வந்துடுவீங்க. பார்த்துக்கோங்க, பாவத்தை மறைத்து தொடர்ந்து செஞ்சோன்னா நம்ம என்ன ஆகிறோம் தெரியுமா, பிசாசுடைய கண்ட்ரோலுக்கு நம்ம வந்துடும். பாவம் பொல்லாதது. ஒரு பாவம் செய்து மனம் திரும்ப நிராகரித்து அதை சரி செய்ய நிராகரிக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம், ஆமா கட்சிக்கப்பட்டவங்க தான், ஆவியானவர் இருக்குத்தான், ஆனா என்ன செய்யறோம், அது தொடர்ந்து பாவம் செய்யும் போது பரிசுத்தாவிய துக்கப்படுத்துறோம். பரிசுத்தாவிய துக்கப்படுத்தும் போது தேவனுடைய பாதுகாப்பை நாம் இழக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பை இழத்தும் போது அவருடைய கிருபை நமக்கு கொடுக்கப்படுறதில்ல. தொடர்ந்து பாவத்தில் இருக்கும்போது எப்படி கிருபையை கொடுப்பார், அந்த நேரம் தான் சாத்தானுக்கு சரியான நேரம். அப்பத்தான் அவன் வந்து நம்மளை ஆட்கொள்ள பார்ப்பான், நம்ம கண்ட்ரோல் பண்ண பார்ப்பான். ஏன்னா அந்த நேரம் தான் நம்ம மைண்டு டார்க்னு ஆயிடுது, இருள் அடைஞ்சிருது, மனசாட்சி மந்தம் ஆயிடுது, பேச மாட்டேந்து, தப்பு எது சரி எதுன்றதே யோசிக்க முடியறதில்ல. ஆத்மா ஒரு முழுமையாக சாத்தானுடைய பொய்களை நம்பி அவனுடைய வழிகளில் போகிறதுக்கு விசுவாசியாக இருந்தாலும் நம்ம ரெடி ஆயிடும், சாத்தானுடைய கண்ட்ரோலில் ஃபுல்லாக நடக்க ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து செய்கிற பாவ சாத்தானுடைய கட்டுப்பாடில் நம்மளை கொண்டு போயிடும். தாவீதை கொண்டு போகிறத பாருங்களேன், என்ன ஒரு இது, ஒரு ஞான தெய்வீக ஞானத்தில் இல்லை, அசிங்கமான உலக அருவறுப்பான ஞானத்தில் அவர் ஒரு பிளான் பண்ணுறார். என்ன திட்டம் அவருது, ஒரு இதனோட விளைவு எங்கே போக போகுது பாருங்களேன். சாத்தானாலேயே ஏவப்படுகிற மாதிரி, இது பரிசுத்தாவினால் நடத்தப்படுறதில்ல இப்போ தாவீது, சாத்தான் அசுத்தாவினால் நடத்தப்படுற மாதிரி. ஓகே, அவர் திட்டம் என்ன, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நான் இந்த சூழ்நிலையை எப்படி மாற்றுவேன்னா என்னுடைய பேரும் புகழும் காப்பாற்றப்படணும், அதற்காக இந்த சூழ்நிலையை எப்படி செய்வேன்னா உரியா அந்த பிள்ளையுடைய அப்பாவாக எல்லாரும் பார்க்கும்படிக்கு அந்த சூழ்நிலையை நான் சமாளிப்பேன். என்ன ஒரு யோசனை பாருங்களேன், என்ன கல்யாணத்துக்கு வெளியில் சட்ட விரோதமாக குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைக்கு உரியா அப்பா ஆகும்படிக்கு நான் சூழ்நிலைகளை சமாளிப்பேன், அதற்காக நான் ஒரு கேவலமான மாமா வேஷம் போட்டுக்குவேன். அந்த மாஸ்க்கை போட்டுக்கிறார் பாருங்களேன், உரியாவை டூப் பண்ணி அவர் ஏமாத்தி அவனுடைய புள்ள தாவீதுக்கு தவறா கர்ப்பமான புள்ள அவனுடைய புள்ளையா நினைக்கும்படிக்கு ஒரு தவறான அசிங்க காரியத்தை தாவீது செய்ய போறார். அந்த அந்த பிள்ளைக்கு அப்பாவன்றதே புரட்டி போடும்படிக்கு. இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும்? அதுவும் பக்தி உள்ள தாவீதா, இவ்வளோ அசிங்கமாயிட்டிய தாவீது. அதனால தான் 6வது வசனத்தில் அவர் ஒரு திட்டம் பண்ணி என்ன பண்ணுறாரு, யோவாபுக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு, உரியாவை என்கிட்ட அனுப்பு, உரியாவை நகரத்துக்குள்ளே அனுப்பு. 7வது வசனத்தில் உரியா வரார். உரியாவை அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாயிருக்கிறானா, ஜனங்கள் சுகமாயிருக்கிறார்களா, யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தார். அங்க வந்து கோர்ட்ல உரியா நிக்கிறாரு. ரொம்ப அக்கறை ராஜாக்கு ராணுவத்தின் மேல. இப்போ ரொம்ப உரியாவை விசாரிக்கிறார், யோவாபு நல்லா இருக்கிறாரா, ராணுவம் நல்லா இருக்கா, போரெல்லாம் நல்லா போகுதா அப்படின்னு விசாரிக்கிறார். ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி அசாதாரண அக்கறையை காட்டுறார். அதுலலாம் அவருக்கு அக்கறை கிடையாது. இவர் மாமா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இவருடைய பிளான் என்ன, எப்படியாவது உரியாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பிடணும். அதுக்கு உரியாக்கு சந்தேகம் வரும். போர்ல இருக்கிற ஏற்கனவே சந்தேகம் தான் வரும் உரியாக்கு. ஏன், யாருக்காவது போர்ல இருக்கிறாங்க, போர்ல இருக்கிற செய்தி மக்கள் கேள்விப்படணும்னா அந்த இங்க இருந்து அனுப்பணும், யாராவது தூதுவர்னு இருப்பாங்க. இவன் உரியா பராக்கிரமசாலி, அவனை போய் போருக்கு பயன்படுத்தாம அவன் நேரத்தை வீணாக்கி இவரு இங்க வர வைக்கிற. ராஜாவும் போருக்கு வரல, என்னையும் போர் செய்யற நேரத்துல போய் என்னை கூப்பிட்டு இந்த செய்தி கூப்பிட்டுருக்காருன்னு உரியாவுக்கு சந்தேகம் வராதா? யோசிச்சு பாருங்களேன் எப்படி ஆயிட்டார் தாவீது. தன்னுடைய இதுக்கு முன்னாடி அதிகாரம் தான் முடமா இருக்கிற யோனத்தான் மேல, சத்ருடைய மகன் மேல எவ்வளவு அன்பு காட்டின தாவீது இப்ப கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம போயிட்டார். தன்னுடைய ராணுவத்தின் மேல கூட அக்கறை இல்லை, சும்மா நாடகம் போடுறாரு. எல்லாம் அக்கறை இருக்கிற மாதிரி கூப்பிட்டு அதை பார்க்குறாரு. ஓகே, உரியா வந்து முட்டால் இல்லை, அதை யோசிச்சிருப்பாரு. ஆக்டிவ் சோல்ஜரை கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. உரியாவுக்கு சந்தேகம். ஓகே, இதெல்லாம் விசாரித்த பிறகு 8வது வசனத்தில் பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றார். பாத சுத்தி செய் என்றார். ஆர்மி அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இங்க ராஜா, உரியாவே போர் சேவகனே, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, அங்கிருந்து வந்திருக்கிற, நீ வீட்டுக்கு போய் பாத சுத்தி செய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து எபிரேயர் மொழியில வந்து உன்னுடைய என்ன சரீர உறவு மனைவியோடு கொல்லாம ஒரு ஒரு உபவாசத்துல அவங்க இருப்பாங்க, ஒரு விளக்குதல்ல இருப்பாங்க. யோ போருக்கு போகும்போது தாவீதுடைய மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 21:5 அவங்கெல்லாம் போருக்கு போகும்போது உறவுகளே வைத்து கொள்ள மாட்டாங்க. குடும்ப உறவு, தாம்பத்திய உறவுல அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பாலிசி இருந்துச்சு அவங்களுக்கு. போர்ல இருக்கும்போது நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு தங்களை அர்ப்பணித்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்க அந்த வார்த்தை வந்து எபிரேயர் மொழியில, நீ போய் அந்த அந்த விளக்குதலை நிறுத்தி விட்டு உன் மனைவியோடு சந்தோஷமா இருப்பா, அதைத்தான் சொல்ற. பாத சுத்தி செய். பாருங்களேன் இவருக்கு ஏன் இந்த வேலை. மாமா தான், கேவலமான மாமா நான் ஒரு பேரை கொடுத்தேன். ஏன்னா உங்களுக்கு ரெஸ்ட் தேவை, போய் சந்தோஷமா இரு. என்னுடைய போர் சேவகனே, போய் வீட்டில் போய் பார்ட்டி, சந்தோஷமா இரு அப்படின்னு. இதுவே என்ன ஆச்சு இந்த ராஜாக்கு? யூரியாக்கு சந்தேகம் வந்திருக்காது. என்னை போர்ல இந்த வள வச்சாரு, இப்போ என்ன வீட்டுக்கு போன்றாரு, ஒரு சந்தேகம் ஒரு கேள்வியோடு உரியா போறாரு. 8வது வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, உரியா ராஜா அரண்மனையில் இருந்து புறப்பட்டு போய். இது மாமா இதோடு நிறுத்தல, கேவலமான மாமா இன்னொரு வேலையும் செய்கிறாரு. என்ன, ராஜாவின் வீட்டிலிருந்து உசிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. யோசிச்சு பாருங்க, வீட்டுக்கு போப்பான்னு சந்தோஷமா இரு அப்படின்னு அனுப்பிட்டாரு. எப்படியாவது அந்த கர்ப்பம் ஆயிருக்கிற அந்த பிள்ளைக்கு உரியாதான் அப்பான்னு சொல்லிக்கொள்ளும்படிக்கு வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு அனுப்பிட்டு, அதோடு கூட உசிதமான பதார்த்தங்கள் கிஃப்ட் பிரசன்ட் ராஜா கிட்ட இருந்து பிரசன்ட் உரியா வீட்டுக்கு போகுது. யோசிச்சு பாருங்க, என்ன கேவலமான ஒரு இது. என்ன இருக்கலாம் கிஃப்ட்? சில நேரங்களில் நமக்கு ரொம்ப கிஃப்டே கொடுக்குறாங்க, ஒரு பெரிய ஹோட்டலில் இல்லை ஒரு ஹனிமூன் பேக்கேஜ், அந்த மாதிரி ஒரு 5 days ஹனிமூன் பேக்கேஜ் மாதிரி என்ன கிஃப்ட் நமக்கு போடலை. நல்லா சாப்பாடு இருக்கலாம், நல்லா கவர்ச்சியான துணி இருக்கலாம், என்னவோ. இது வந்து இந்த கேவலமான மாமா திட்டமிட்டு எப்படியாவது உரியாவையும் தன்னுடைய மனைவியும் ஒன்று சேர்க்கணும் என்பதற்காக அனுப்புற ஒரு பதார்த்தங்கள். தாவீதுக்கு ஒரே டென்ஷன், இப்போ ஏதாவது தன் பிளான் வேலை செய்யணும் இல்லையா. போர்க்களத்துல இருந்து கூப்பிட்டு வந்தாரு, கூப்பிட்டு வந்து உரியா வீட்டுக்கு அனுப்புறாரு, வீட்டுக்கு அனுப்பி பதார்த்தங்களையும் அனுப்பி விடுறாரு. உரியா எல்லா மனிதர்கள் மாதிரி இல்லைன்னு அவருக்கு தெரியாது. ஒரு நிஜமான ஒரு போர் சேவகன், அவருடைய பேர் அந்த 30 பராக்கிரமசாலி பேர் லிஸ்ட்ல வந்தது சாதாரணமா வந்துடல. அவர் ஒரு ஸ்டெல்லார் மேன், உன்னதமான மனுஷன், பக்தி உள்ள மனுஷன். தன் வாழ்க்கையும் தன்னுடைய முழு வாழ்க்கையும் சந்தோஷங்களையும் தன் தேசத்துக்காக, கடவுளுக்காக, ராஜாக்காக அர்ப்பணித்த ஒரு போர் சேவகன். பாருங்களேன் உரியா என்ன பண்றாரு. 9 வசனத்துல அவர் வீட்டுக்கு போகல, ராஜாவுடைய அரண்மனை வாசல்லையே அங்க இருக்கிற காவல்காரரோடு அங்கேயே தூங்கிடுறார். இப்போ தாவீது அநேக நாட்களுக்கு அப்புறம் பாடி ப்ராப்ளம் சால்வ்னு நினைச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு போய் தூங்கி இருப்பாரு. ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. ஆனால் காலையில் தாவீதுக்கு சொல்லப்படுகிறது, ராஜாவே உரியா வீட்டுக்கு போகல, உரியா வீட்டுக்கு போகல. தாவீது நினைச்சார் ஆப்ரேஷன் சக்சஸ் அப்படின்னு நினைச்சாரு. பாருங்களேன் தாவீது அதை மறைக்க மறைக்க எல்லாருக்கும் தெரிய வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. உரியாவுக்கு சந்தேகம் வந்தது மாத்திரம் இல்லை, இவருடைய மாமா வேலை செய்யறதுக்கு சில தூதுவர்களும் வச்சிருக்கிறார். நீங்க பார்த்து அவன் உரியா வீட்டுக்கு போனானான்னு பார்த்து எனக்கு சொல்லுங்க. அவங்களுக்கெல்லாம் சந்தேகம் வராது. சில பேர் டிரைவருங்களுக்கு, சில பேர் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த ஒரு ஏதாவது விஷயம் வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களை கேட்டால் தெரியும். இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் தாவீதுக்கு என்ன வேணும்னு, அவங்களுக்கு தெரியும். எப்படியாவது நமக்கு லீவ் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாரு, ஐயோ ஓவர் டைம்லாம் பண்ண வைக்கிறாரு, இன்னும் உரியாவுக்கு லீவ் கொடுத்து அனுப்புகிறாரு. என்ன ஒரு ஆள், எல்லாருக்கும் அரண்மனை வீட்டில் சேவக்காரர்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அவங்க வந்து காலையில் சொல்கிறாங்க, ராஜாவே நீங்கள் செஞ்ச பிளான் ஒர்க் ஆகல, போகல போகல. தாவீதுக்கு ஒரே அப்செட், போகலையே அப்படின்னு 10 வசனத்தில் அவர் சொல்கிறார். பாருங்களேன், நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, திட்டுற மாதிரி நீ உன் வீட்டிற்கு போகாது இருக்கிறது என்ன என்று கேட்டார். அவர் இன்டைரக்டாக திட்டுற மாதிரி அவனை பார்த்து மெச்சத்து கொள்ளாமல் போய் இது லீவ் எடுத்து சந்தோஷமாக இருப்பானா, தொடர்ந்து வேலை செஞ்சால் நம்ம பாஸ் என்ன சொல்லுவார், சபாஷ் வெரி குட் ஜாப், வெளியே கூட எடுக்காம வேலை செய்யறியப்பா அப்படின்னு. ஆனால் இவரை திட்டுறார் ராஜா. ஏன் வரங்களேன், அவரு ஒரு கடிந்து கொள்ற மாதிரி, நீ பயணத்தில் போர்ல இருந்து வந்தார், பயணம் கூட இல்லை, பயணத்துல இருந்து வந்தாயே நீ போகலையேன்னு. உரியா அதுக்கு என்ன பதில் சொல்றாரு, 11 வசனத்தை வாசிங்களா.
உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோபுவும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இருக்க இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடைய தயணிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ, நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்மாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான்.
அங்க அந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்திருக்கணும் ஒருத்தர் ஒருத்தருடைய முகம். இந்த பக்கம் பக்திமான் ராஜா, இஸ்ரவேலுக்கே முன்மாதிரியா இருக்கிற, இஸ்ரவேலே ஆராதனையில நடத்துகிற பக்திமான் தாவீது நிக்கிறாரு. பாவம் தொடர்ந்து மறைத்து கொண்டு தொடர்ந்து செய்யற பாவத்துல கடினப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, பிசாசுனால் ஏவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் உரியா அவன் நின்று என்ன அவர் பதில் கொடுக்கறான் பாருங்களேன். அவன் ஒரு புறமதத்த உரியா, ஏத்தியன், அவன் வந்து இது யெகோவா மேல அன்பு கொண்டு விசுவாசம் கொண்டு அவன் மதம் மாறி, எந்த அளவுக்கு மதம் மாறி இருக்கானா, அவன் பேரை கூட மாத்திக்கிட்டான் உரியா. உரியான கர்த்தர் என் வெளிச்சம், வெளிச்சத்துல வாழ்ற ஒரு மனுஷன். அவன் பேரை கூட மாத்திக்கிட்டு இந்த முழு கதையில பாத்தீங்கன்னா உண்மையான இஸ்ரவேலன் யாருன்னு பாத்தீங்கன்னா அது தாவீது கிடையாது, அவன் தான் வில்லன் மாதிரி இருக்கிறார். ஜோவாப் கிடையாது, அவன் போய் கொலத்தனமா தாவீது பேச்ச கேட்கிறான். பெட்சிபா கிடையாது, உண்மையான இஸ்ரவேலன் இந்த உரியா தான். அவன் என்ன சொல்றான் பாருங்களேன், இந்த இருளான சாப்டர்ல ஒரே வெளிச்சம் இவரு தான். உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தில் இருக்கிறது. உலகத்தை படைத்த தேவன் யெகோவா தேவன் தன்னுடைய பிரசன்னத்தின் அடையாளமாக உடன்படிக்கை பெட்டி நமக்கு மத்தியில் நம்ம ஊர்ல நம்ம நகரத்தில் இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தில் அது சொன்ன உடனே தாவீதுக்கு என்ன குத்தி இருக்கணும், கடவுளுடைய பிரசன்னம் இங்க இருக்குதே, அவர் நம்மளை பார்க்கிற இடத்துல நம்ம இருக்கிறோமே, எப்படி இடி இடிக்கிற மாதிரி தாவீதுக்கு கேட்டிருக்கணும். அதுதான் ஒரு இஸ்ரவேலனுக்கு மிகப்பெரிய முக்கியமான காரியம். கடவுளுடைய தெய்வீக பிரசன்னமே அங்க இருக்கு. உரியா சொல்றான் உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்கிறது, அந்த பெட்டியை எடுத்துட்டு வர்றதுக்கு தானே இவர் அவ்வளோ நடனமாடி என்ன பக்தியோடு வாங்கிட்டு வந்த. அவங்க மனைவி கூட சொல்லிச்சு இந்த இதுக்கு போய் ஏன் எவ்வளோ டான்ஸ் ஆடுறேன், இந்த உடன்படிக்கை பெட்டியை விட நான் என்ன அவ்வளோ அவமானப்படுத்திக்குவேன். ஒரு கடிந்து கொள்ற மாதிரி வருது. இன்னொரு கடிந்து கொள்ளுதல் வருது. நம்மளுடைய பிராணுவம் அங்க போர் செய்துகிட்டு இருக்கு, சத்ருவோடு போர் செய்துகிட்டு இருக்கு, போர்க்களத்துல இருக்கிறாங்க. தாவீதுக்கு இது இன்னொரு திட்டு. இராணுவம் போர் செய்துகிட்டு ராஜா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருங்க, அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அரண்மனையில் தூங்குறதான், பால்கனி போறதான், மற்றவன் மனைவியோடு உறவா, அதை செய்யறது பத்தாம இப்போ அவனுடைய புருஷனை எடுத்துட்டு வந்து இன்னொரு ஒரு அசிங்கத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் என்ன ஒரு கடிந்து கொள்ளுதல். யோசிச்சு பாருங்களேன், கடவுளுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்குதுப்பா. தேவனே உடன்படிக்கை பெட்டியோடு நமக்கு மத்தியில் இருக்கிறார். நம்மளுடைய இராணுவம் இராணுவம் போர் செய்துகிட்டு இருக்கு. எப்படி மனசாட்சியை குத்தி இருக்கணும். அப்படி இருக்கும்போது பாருங்களேன், அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாரு, நான் போய் என் வீட்டில் போய் சாப்பிட்டு புசித்து என் பொண்டாட்டியோடு சந்தோஷமா இருப்பேனா? அது நியாயமான, அதுல ஒண்ணும் தப்பு இல்லை, அது நியாயமான சந்தோஷம்தான். ஆனா நம்ம ஊர் இப்படி ஒரு போர்ல இருக்கும் போது நியாயமான சந்தோஷத்தையும் நான் நிராகரிப்பேன், அதுல இருந்து பின்வாங்கி இருப்பேன்ற. இப்படி ஒரு பக்திமானா அவர் இருக்கும்போது நியாயமான சந்தோஷங்களே அவர் நிராகரிக்கிறார், அந்நியாயமான சந்தோஷங்களே இவர் அனுபவிச்சுட்டு இருக்கிறார். தான் என்ன கேவலமான நிலையில தாவீத் இருக்கார். சாத்தான் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி டெம்பரவரியா இதாவது திருத்தமா தாவீத உடன்படிக்கை பெட்டி, ஐயோ உடன்படிக்கை பெட்டி இருக்கே, நம்ம இப்படி எல்லாம் செய்யக்கூடாதே, என்ன மாமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே நம்ம. இவ்வளோ பெரிய இஸ்ரவேல் பக்திமான் ஆகிய தாவீதுக்கு அந்நியன் ஆகிய ஏத்தியன் கடவுளை பற்றி புத்தி சொல்கிற நிலைமைக்கு தாவீது வந்துட்டார். நீங்களும் நானும் அதான் ஆகும். உலக மனுஷருங்க கூட நமக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு நம்ம கேவல நிலைமைக்கு போயிடும், தொடர்ந்து பாவத்தில் போனோன்னா. பாருங்களேன், ஞானமான சில பேர் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, நல்லா தான் இருந்தாங்க, ஆண்டவருடைய வழியில் நடந்துக்கிட்டு தான் போனாங்க, ஆனால் தொடர்ந்து பாவத்தை தொடர்ந்து அதுல போறதுனால தங்க சாத்தா அவங்க இருதயத்தை கடினப்பட்டி மனசாட்சியை மந்தமாக்கி எவ்வளவு பேசினாலும் கடவுளை பத்தி சபையை பத்தி ஆண்டவரை பத்தி எவ்வளவு பேசினாலும் அவங்களுக்கு ஏறாது எட்டாது. அவங்க போற போக்குல போயிட்டே தான் இருப்பாங்க, அழியிற வரைக்கும் தங்களை சிதைத்து பாலாகுற வரைக்கும் போய்கிட்டே தான் இருப்பாங்க. தாவீது அப்படி போயிட்டு இருக்கிறார் பாருங்களேன். இதாவது அவரை எழுப்பி தெளிய வச்சிருந்துச்சுன்னா கடினம் பாவம் மறைத்தது. தாவீது எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு, உடன்படிக்கை பெட்டி நான் போய் என் மனைவியோடு சந்தோஷமா இருப்பேனான். அது மாத்திரம் இல்லைன்னா ஒரு மனுஷன் ஒரு பொருத்தனையை செய்கிறார், நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்மாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன். நான் போய் என் மனைவியோடு வீட்டில் போய் சாப்பிட்டு மனைவியோடு சந்தோஷமா இருக்கலான்னா இராணுவம் அங்கே வெளியில் இருக்குது, நான் எப்படி செய்ய முடியும்? அது ராஜாவே நீ தான் என்னுடைய எங்களுடைய முத்து மாதிரி, நீ உன் உயிர் தான் எங்களுடைய உயிர், உங்கள் உயிருக்காக எத்தனை ஆயிரம் உயிராவது போகட்டும், ஆனால் உங்களுடைய உயிர் மேலே நான் ஆணையிட்டு பொருத்தனை பயணி சொல்லுகிறேன், நான் ஒரு காலம் எங்கள் வீட்டுக்கு போக மாட்டேன். இந்த போர் முடிகிற வரைக்கும் என்னுடைய அந்த பிரார்த்தனை நிற்காது, நான் அப்படித்தான் இருப்பேன்ற. உரியாகிட்ட இருந்து படிக்கணுமே பக்தினா என்னன்னு பாருங்களேன். தன்னுடைய மனைவியோடு இருக்கிற சந்தோஷத்தை விட தேவனுடைய வைராக்கியம் அந்த மனுஷனுக்கு பெருசு. ஒருத்தர் அருமையா சொல்றாரு, பெண்களே ஆண்களே சோதனையின் அக்கினியை நீங்கள் அவிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வீட்டின் பற்றிய அக்கினி உங்க இருதயத்தில் எரிய வேண்டும். பாருங்களா, நமக்கு தேவன் மேல பக்தி வைராக்கியம் இல்லைன்னா சோதனையுடைய அக்கினியெல்லாம் நம்ம அவிக்க முடியாது. இச்சையின் அனல் உங்க ஆத்துமால் அவிய வேண்டும் என்றால் பக்தியின் அனல் உங்க இருதயத்தில் கொழுந்துட்டு எரிய வேண்டும். தாவீது தொடர்ந்து தன்னுடைய மாமா ஸ்ட்ராட்டஜி, கேவலமான மாமா ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யல், உரியாவை தப்பாக எடை போட்டுட்டார். அவரை மாதிரி உலக சுகங்களுக்கும் சாப்பாட்டுக்கும் இருக்கிற மனுஷனாக நினச்சிக்கிட்டு தாவீது இன்னொரு அதே திட்டம் போடுறார். இப்போயாவது விடுவாரா, அந்த முகமுடிய தூக்கி போடுவாரா? இல்லை. ஏன்னா கேவலம் பாருங்களேன். இன்னும் என்ன பண்ணுறார் தாவீது, அவரை மனசில் அவர் நினைக்கிறது பாருங்க, நீ என்னத்தான் பொருத்தனை பண்ணாலும், நீ எவ்வளோதான் பக்திமானாக இருந்தாலும், ரெண்டு பாட்டில் உள்ளே போச்சுன்னா அந்த பக்தி அந்த பொருத்தனை எல்லா காற்றுல பறந்து போயிடும். நிச்சயமாக தாவீது அப்படி தான் நினச்சிருக்க. பாருங்களேன், போதையில் நீ போகும்போது எந்த பொருத்தனையாவது எந்த உடன்படிக்கை பெட்டியாவதுன்னு எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு சொல்லி ஸ்டார்ட் த பார்ட்டி, ஒரு பார்ட்டியை வைக்கிறார். உலக மனுஷர் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் த பார்ட்டி, ஓப்பன் த பாட்டில்ன்ற மாதிரி உரியாவை அழைத்து ஒரு பார்ட்டியை வைக்கிறார். அவர் பாருங்களேன், 12வது வசனத்தில் இங்கே காத்திருப்பா. ஓகே, ஒன்னொரு நான் மனசில் ஓடுது, பிசாசு எப்படி ஓட்டுறான் பாருங்க. ஓகே, இந்த மனுஷன் முதல்ல போகலை, இவனுக்கு கவனிக்கலான்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் இரு, நாளைக்கு அனுப்பிடுறேன். அவசரத்தில் போகிற போருக்கு இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மேனேஜ் பண்ணிக்க, நாளைக்கு ஒன்று அனுப்புறேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் என்ன பண்ணுறாரு, 13வது வசனத்தில் படிங்களா, தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடித்து அழைத்து அவனை வெறி கொல்ல பண்ணினான். எப்படி இருக்கும், ஊற்றி ஊற்றி கொடுக்குறாரு தாவீது. இன்னொன்று, ஐயோ போதும் ராஜாவே, இல்லை இன்னொன்று குடி, இன்னொன்று குடி. என்ன தாவீதா இது, தாவீதா இது, எந்த கேவலமான நிலைமைக்கு கீழே கீழே தாவீது போகிறார் பாருங்களேன். தாவீதுடைய பிளான் என்ன, தன்னுடைய பொருத்தனையை தேவனுக்கும் யெகோவாக்கும் தான் பண்ணி இருக்கிற பொருத்தனை, பக்திமானுடைய அந்த பொருத்தனையை போதையின் மூலமாக உடைக்க பார்க்குறார். தாவீதா செய்கிறது இது பாருங்களேன். இந்த அதிகாரம் பார்க்க இன்னும் மோசமாக போவோம், இதை சொல்கிறதுக்கே அவங்களால முடியல, இங்கேயோடு நிறுத்திடலாமான்னு இருக்குது, இன்னும் போய்கிட்டே இருக்கும். இதனோட பாதிப்பு மனசில் நல்லா பதியணும்னு ஆவியானவர் எழுதியிருக்கார். ஏன், நீங்களும் நானும் இப்படி தான் போயிடுவோம், பாவத்துக்கு தொடர்ந்து இடம் கொடுத்தோன்னா நீங்களும் நானும் இதுதான், தாவீதே போயிட்டார், நீங்களும் நானும் என்னங்க பாருங்களேன். அவருக்கு என்ன, அந்த போதையெல்லாம் உள்ளே ஏறின பிறகு ரத்தம்லாம் கொதிக்கும் போது அவனுக்கு ஆசை வந்து வீட்டுக்கு போயிடுவான் என்ற எண்ணத்தில் இன்னும் கேவலமான மாமா வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. தீமையை செய்யும் போது அந்த தீமையை ஒரு தோல்வி ஆச்சுன்னா எப்படியாவது அதை நிறைவேற்றணும்னு சொல்லி இன்னொரு வழியை கண்டுபிடிச்சு அவனை வெறி கொல்ல செய்து, ஏன்னா வெறி கொல்லும் போது ஒன்றா சிந்திக்க மாட்டோம், எங்கே இருக்கிறோன்னு நமக்கு தெரியாது, தெரியாமல் அப்படி இப்படின்னு நம்ம இதாயிருவோம் இல்லையா. பாருங்களேன், வெறி கொள்றது எவ்வளோ ஆபத்து, தேவனுடைய உடன்படிக்கையை நம்ம மீறுற நேரம் அதுதான். நம்ம என்ன செய்கிறோன்னு கூட தெரியாமல், என்ன பேசுகிறோன்னு கூட செய்யாமல் போயிடும், வெறி கொல்ல செய்தான். தாவீதுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி செய்யலாம். ஆபக்கூக்கு போட்டிருக்க 2:15 தன்னுடைய பிறனுடைய நிர்வாணத்தை காணும்படிக்கு சிலரை மற்றவர்களை வெறி கொல்ல செய்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ. நான் படித்தேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஒரு பெண்ணு வாலிப காலேஜ் பெண்ணு தான், பார்ட்டி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி, நான் போகணும், அப்பா அம்மாலாம் வானா நாங்கம்மா கெட்டவங்கெல்லாம் வருவாங்க அந்த பார்ட்டிக்கு போகாது, ஏன்னா இல்லை நீங்கள் எங்கே பார்த்து என்ன அனுப்புறதில்ல, நான் போகணும் போகணும்னு சொல்லி போச்சான். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பையனுங்க பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கு போச்சு, பர்த்டே பார்ட்டி. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பையனுங்கெல்லாம் ஓடி வந்து, இல்லை கோக்குடி, ஏய் ரொம்ப நல்லா இருக்கும் கோக்குடி, இல்லை இல்லை எனக்கு வானா கோக்கு தானே, வெறும் கோக்கு தான், ஒன்று குடி குடின்னு குடித்தா அதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறானுங்க. குடிச்சு 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 பார்த்தா அந்த பொண்ணு காலையில் தான் எந்திரிச்சு பார்க்குறான், அவன் எங்கே இருக்கிறான் என்ன இருக்கிறான்னே கூட தெரியல. போச்சு பாருங்களா, போதை என்ன பண்ணி என்ன ஒரு வாழ்க்கை, அவனை கண்ட்ரோலை இழப்பான்னு சொல்லி. ஆனால் என்ன ஆகுது, 12வது வசனத்தில் அவன் அந்த உரியா என்ன பண்ணுறான், 12 கடைசியில் அவன் போர் சேவகர்களோடு போய் திருப்பியும் போய் அங்கேயே தான் படுத்துக்கிறான். இங்கிலீஷில் ஒருத்தர் அருமையாக சொல்கிறாரு, Uriah's bottom line was stronger than David's royal wine. அவனுடைய அடிப்படை உறுதியும் இதுவும் எந்த போதை கொடுத்தாலும் மாறாதுப்பா, இது ரத்தத்திலேயே கலந்திருக்கிற இந்த பக்தி, எந்த போதை ரத்தத்தில் கலக்க பார்த்தாலும் அதை விட மேற்கொள்ளும் என்னுடைய பக்தியும் வைராக்கியம். அப்படி ஒரு மனுஷன், இவன் போதை கூட இவனை மனம் தெளிய வைக்காது. அவனுடைய வைராக்கியத்திலையும் பொருத்தனையிலையும் மாற்றாத அவன். அப்படி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு மனுஷன், உண்மையான பக்திமானுங்க, மகிமையான மனுஷன். தாவீதை இன்னொரு பக்கம் அசிங்கமா பார்க்கிறோம். இப்ப தாவீதுக்கு குழப்பம், என்னடா என்ன பண்ணாலும் மசீலிய. தாவீது குழம்பி போய் இதாவது தாவீதுடைய மனசாட்சியை எழுப்பியிருக்கணும். நம்ம எவ்வளவு முயற்சி செய்யறோமே, கடவுளே நமக்கு விரோதமா போர் செய்யற மாதிரி தெரியுதே, பராமரிப்பு இதுக்கு இடம் கொடுக்கலையே, பராமரிப்பு எல்லாம் பார்த்திருந்தா இருக்குமே, அதெல்லாம் வேலை செய்யாது, பராமரிப்பா கடவுளையே மறந்துடும். பிசாசு நம்ம மனசை ஆட்கொள்ளும் போது சர்ச் ஞாபகம் வராது, கடவுள் ஞாபகம் வராது, நம்ம பாவ வழியில தொடர்ந்து போகணும், அதை மறைக்கணும், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஓகே, சே, இந்த முகமுடிய தூக்கி போட்ட இந்த கேவலமான மாமாவுடைய முகமுடி அவதாரம் வேலை செய்யல. இன்னொரு அவதாரத்தை நான் போடுவேன், இன்னொரு அவதாரம் வருங்களேன். ரெண்டாவது அவதாரம் என்ன? தந்திரமான கொலைபாதகன், தந்திரமான கொலைபாதகன். 14-17 வரைக்கும் இந்த மாமா முகமுடி வேலை செய்யல, அதனால தனக்கு சட்ட விரோதமா பிறந்த குழந்தைய எப்படியாவது உரியாவுடைய குழந்தையா செஞ்சிருவோம் மாமாவா இருந்துகிட்டுன்னு பார்த்தாரு, வேலை செய்யல. இப்போ அவரு பார்க்க முடியாம அதை விட இன்னொரு கொடுமையை செய்யறதுக்கு கொலை செய்ய துணிவார், தந்திரமான கொலைபாதகன். ஏன்னா உரியா வாழ்ந்தாருன்னா உயிரை அவனுக்கு தெரிஞ்சிடும். அது மாத்திரம் இல்லை, யோசிச்சு பாருங்க, இவர் பண்ண இந்த நாடகம் எல்லாம் உரியாக்கு முதலே சந்தேகம் வந்திருக்கும். இப்போ பெட்சிபா கர்ப்பம் தெரிஞ்ச உடனே அதெல்லாம் விசாரிச்சு பார்த்த உடனே அவனுக்கு என்ன தெரியும், உரியாக்கு மாத்திரம் இல்லை அந்த ஊருக்கே தெரியும், என்ன கேவலமா நடந்துகிட்டான் தாவீது. இந்த ராஜாவா அந்த அவன் கர்ப்பம் பண்ணிட்டு என்ன போய் அப்பா ஆகுறதுக்கு என்னென்ன நாடகம் போட்டு பாத்திரங்க பதார்த்தங்களை அனுப்பிடுது, என்னை வர வைக்கிறது, சீனாயிரா தாவீதுக்கு இதுவா ஒரு மனுஷனான்ற மாதிரி அளவுக்கு கேவலமா வந்துருமே. நோ, ஊர் என்ன பத்தி என்ன நடக்கும், என் குடும்பம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, என் பிள்ளைகள் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, என் பேரை என்ன விலை கொடுத்தாவது காப்பாற்றும், என் பேருக்காக உரியாவை பலி கொடுப்பேன், உரியாவை பலி கொடுப்பேன். முடிவு பண்ணிட்ட பாருங்களேன், உரியாவை பலி கொடுப்பேன். ராஜா அதை மனசுல தீர்மானம் செய்து விட்டு பாவத்துக்கு பாவம் சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் அந்த சேற்றுல இன்னும் ஆழமா போற மாதிரி பாருங்களேன், தாவீது பேர் காப்பாற்றப்படணும்னா உரியா சாகணும் மனசுல தீர்மானம் பண்ணிட்டு, இவ்வளோ பெரிய வீரன், இவ்வளோ பெரிய பக்திமான், இவ்வளோ ஆர்வமுள்ள மகனை போய் என் தன்னுடைய ராஜாக்காக உயிரையே கொடுக்க துணிகிறவன், உயிரை கூட எல்லாத்தையும் சந்தோஷத்தை கூட விட்டு தன் ராஜாவை காக்க நினைக்கிறவன் அந்த ராஜாவாலேயே கொல்லப்படுறத நான் பார்க்கிறேன். என்ன சோக கதை! தாவீது கொலை செய்வாரு, ஆனா அது தந்திரமான கொலை. கொலை செய்யணும், ஆனா அது கொலை மாதிரி தெரியக்கூடாது. அப்படி பார்த்துருக்கிறீங்களா, கொலை தான் அவன் கொல்லணும், ஆனா அது கொலை மாதிரி தெரியக்கூடாது. அதுக்கு ஒரு திட்டம் போடுறார் பாருங்க. உளியாவை தன் சொந்த கையால கொல்ல மாட்டாரு, தன்னுடைய சேவகரும் கொல்லக்கூடாது, ஏன்னா அவர் பெரிய பேரு புகழெல்லாம் இருக்குது. அதனால ஒரு திட்டத்தோடு சாத்தான் வந்து இதான் சாத்தான் ஐடியா கொடுக்கறது நமக்கு. சர்ப்பம் மாதிரி நம்மள சூழ்ந்துக்கிட்டு நம்ம காதுல ஓதும், தொடர்ந்து பாவத்துல நம்ம போகும்போது காலை சுத்தின பாம்பு நம்மளை விடாதுன்ற மாதிரி அது நம்ம காதுல இந்த ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கும். பாவத்தை மறைக்கிறதுக்கு அதை செய் இதை செய்யன்னு தப்பான எண்ணங்கள் ஐடியாஸ் வழிகள்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கும். அது அவருக்கு ஓதுது. என்ன ஓதுது பாருங்களேன், இன்னும் மோசம் மோசமா போறத பார்க்கிறோம். இது ஏன் இவ்வளோ பயங்கரமா ஆண்டவர் எழுதி இருக்கிறாருன்னா, இதை நல்லா படிச்சு நம்ம வசனப்படணும், வேதனைப்படணும். ஏன்னா செக்ஷுவல் பாவங்கள் எவ்வளோ கொடுமையான நிலைமைக்கு நம்மளை கொண்டு போவோன்ற பாதிப்பை நம்ம உணரணும். ஒரு 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக என்ன வாழ்க்கை அழிய போது பாருங்களேன், எவ்வளோ கொடுமையா. இதுதான் நமக்கு ஒரு வேக்சினேஷன் மாதிரி, தடுப்பூசி இல்லைங்களா. நம்ம அதில் போய் உலாத படிக்க எப்படி நம்ம தடுப்பூசியா இருக்கிறது, இதை பாரு. என்னன்னா வேஷங்கள், என்னன்னா மறைவு, என்னன்னா அழிவு. எவ்வளோ பெரிய பக்திமான் எப்படி ஆயிட்டாரு பாருங்களேன். மாமா மாத்திரம் இல்லை, இப்பாவத்தை நம்ம தொடர்ந்து நம்ம இருதயத்தில் அனுபவித்து அதை கவர் பண்ண மூட நம்ம நினைச்சோம்னா, தாவீது பக்திமான் நினைக்கிறோம், அவருடைய இருதயத்திலேயே இவ்வளோ பல்லி, இவ்வளோ பூரா, இவ்வளோ கற்பாம்பூச்சி இருக்குன்னா உங்கள் இருதயத்துல என்னென்ன வருமோ, என்னென்ன வரும்போ எவ்வளோ பக்திமானுங்க, எவ்வளோ சங்கீதம் எழுதி இருக்கிறாரு, சங்கீதங்கள்லாம் அவர் தான் அங்கே எழுதினாரு. தேவனை பாடினவர் அவர் உள்ளத்தில் என்னென்ன இருக்குது பாருங்களேன். உங்கள் உள்ளத்தில் ஏன் உள்ளத்தில் என்னென்ன வரும், நீங்களும் நானும் என்னென்ன செய்வோம், சாத்தானுக்கு இடம் கொடுத்தோம் போச்சு. இந்த மனுஷன் தான் சவுளுடைய துணியை கொஞ்சம் வெட்டிட்டோமே, அரசனை போய் இப்படி அவமானப்படுத்திட்டோமேனு வருத்தப்பட்டார. மனசாட்சி ரொம்ப அவருக்கு குத்துச்சான். இப்போ நியாயத்தையும் புரட்டி ஒரு பக்திமான கொலை செய்ய போறார், படுகொலை செய்ய போறார். பாருங்களேன், மா ஆத்மாக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா அது ஆத்மாவில் போர் செய்து அது என்ன செய்யும், உன் மன ஆத்மாவில் சிந்தனையை மந்தமாக்கி, கண்களை குருடாக்கி, மனசாட்சியை சூடுண்டவர்களை ஆக்கி, ஆத்மாவில் இருக்கிற எந்த ஆர்கனும் அங்கமும் வேலை செய்யாமல் அந்த போர் செஞ்சிடும். மாம்சைச்சா தான் செய்யும், உன்னை சிந்திக்க வைக்காது, உன் மனசாட்சியை வேலை செய்ய விடாது, தப்பு எது சரின்னு தெரியாது, நீ சாத்தானுடைய கண்ட்ரோலில் முழுசாக வந்து என்னென்னவோ செஞ்சிருவ. நீ ஆத்மாக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள், நீதிமொழிகள் 6:32 போதுக்கு, ஸ்திரீ உடனே விபச்சாரம் செய்கிறவன் மதிகேடன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். உங்க ஆத்மாவை அழிச்சுக்கணுமா, உங்க வாழ்க்கையை அழிச்சுக்கணுமா? சின்ன பிள்ளைகள் இருக்கிறீங்க, டிவி எல்லாம் பாக்குறீங்க, கிஸ்ஸிங் காட்சி வருது, அந்த காட்சி வருது. காட் செக்ஸை தான் பண்ணியிருக்கிறார், அது மேரேஜ் ஆன பிறகு அது பியூட்டிஃபுல் திங். அதுக்கு வெளியில் போய் நம்ம எப்படியாவது தப்பு செய்ய போனோம், பயங்கரமான அழிவு தான். என்ன வேதனை பாருங்களேன், தன் அது விபச்சாரம் செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து, உங்க மூளையை கெடுத்துக்கணுமா, இருதயத்தை கெடுத்துக்கணுமா, வாழ்க்கையை கெடுத்துக்கணுமா, இதுதான் வழி. மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு வெளியில செய்கிறான், வேசித்தனம் செய்கிறவன் தன்னுடைய சரீரத்துக்கு விரோதமாகவே செய்கிறான். பாருங்களேன், ஓகே, தந்திரமான கொலை பாதகன் போல இப்ப தாவீது அந்த அவதாரத்தை போட்டுக்கிட்டு ஒரு லெட்டர் எழுதுறார், சந்திரமான லெட்டர். காலையில என்ன பண்றார், 14 ஜோவாபுக்கு எழுதுறார், தன் கமாண்டருக்கு, தளபதிக்கு. என்ன லெட்டர்ல, அப்பா உரியாவன் அனுப்பி விடுறேன், எங்க ரொம்ப சத்ருங்க நிக்கிறாங்களோ அந்த இடத்துல மெதுவா உரியாவை போவிடு, அங்க போப்பான்னு சொல்லு. அவன் போன பிறகு சத்ருங்கெல்லாம் பாயும்போது மெதுவாக அவன்கிட்ட இருந்து பின்னாடி வந்து அவனை சாக விடு, இதான் பிளான். அப்போ என்ன தெரியும், உரியா போரில் இறந்து விட்டான், கொலை தான் இது, ஆனால் இது கொலை மாதிரி யாருக்கும் தெரியக்கூடாது, இதான் அவருடைய திட்டம். முன்னாடி வை தந்திரமான கொலை பாதகர், கோல்டு பிளட்டட் மர்டர் என்னுவாங்க, இதான் கொலை, பயங்கரமான கொலை. அட்லீஸ்ட் அதை எழுதி வர அனுப்புகிறார் இந்த திட்டத்தை. இது எழுதி யோவாப் அந்த லெட்டரை வச்சுக்கிட்டு ஒரு எவிடன்ஸாக தாவீதுக்கு யூஸ் பண்ண முடியாது கோர்ட்டில், அது எழுதும் போது அது அறிவானா அவனுக்கு, ராஜா போய் எழுதலாமா இது, இதை வச்சுக்கிட்டு உன்னை பிளாக்மெயில் பண்ணலாம் இல்லையா, பண்ண போடுறான் யோவாப். அதை எழுதியே அனுப்புகிறார், எழுது அறிவில்லை உனக்கு ராஜாவே, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற. ராஜாவுடைய கடிதம் அதுவும் இதை விட ஒரு காட்டு மிராண்டித்தனம் என்ன இருக்க முடியும். உரியா கையிலேயே அதை கொடுத்து அனுப்புகிறார், உரியாவே தன்னுடைய மரணத்துக்கு தூதுவராக உரியா கையிலே அதை கொடுத்து எடுத்துட்டு போப்பா. உரியா மேல எந்த அளவுக்கு வெறுப்பு கோபம், சாகணும்னு நினைக்கிறான், ஆனா அதே உரியா மேல முழு நம்பிக்கை, அந்த லெட்டர் அவன் திறந்து படிக்க மாட்டான்னு. என்ன ஒரு விந்த கதை, அவன் மேல முழு நம்பிக்கை, அவன் திறந்து இதை படிக்க மாட்டான், ஏன்னா பக்திமானவன், ஆனா அவன் சாகணும். என்ன கதை, ஓகே, ஜோவாப் லெட்டர் கிடைக்குது, அவர் இதுலலாம் தந்திர ஆள், அப்னரை மெதுவாக கூட்டு போய் குத்தி கொண்டான் இல்லைங்களா ஜோவாப், அவன் கையில் வருது. வந்த உடனே இதில் எத்தனை பேர் குற்றவாளிகள் பாருங்களேன், எத்தனை பேர். இப்போ ஜோவாப் குற்றவாளி, தன்னுடைய போர் வீரர்களில் ஒரு பெரிய வீரன் இவன், அவனுடைய உயிர் இவருக்கு ஜோவாப்க்கு ரொம்ப முக்கியம் இல்லை, ஆனால் அது அந்த ஜோவாப் தன் மனசாட்சிக்கு விரோதமாக செய்யணும். அந்த போர் சேவகர்கள்லாம் உரியா கூட போகும்போது அவங்க எல்லாம் பின்னாடி ஜோவாப் கூட நின்று போர் செய்யணுமே, அவங்கெல்லாம் தப்பு செய்யணும் ஜோ உரியாவை விட்டுட்டு பின்னாடி வர்றதுக்கு, அதெல்லாம் அவங்களுடைய மனசாட்சிக்கு விரோதம், போர் நீதிக்கு விரோதம், அதெல்லாம் செய்யணும். எத்தனை பேர் இந்த குற்றத்தில் ஈடுபடுறாங்க பாருங்களேன், அதான் ஸ்னோ பாலிங்னுவாங்க, ஒரு சின்ன இந்த பெரிய சுனாமி மாதிரி ஸ்னோவில் வர்றது சின்னதாக தான் ஆரம்பிக்கும், அது ஆரம்பிச்சு 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 எப்பா பெரிய பேரழிவு கொண்டு வரும். தாவீது பாருங்க எங்கெங்க போகுது, பெரிய போர். ஓகே, ஊரியா பெரிய ஊரியா தன்னுடைய லெட்டர் எடுத்துக்கிட்டு அதை படிக்காம ராஜா கொடுத்தாரேன்னு முழு நம்பிக்கையோடு, தாவீது எவ்வளோ கடினமான இருதயம், அதை எடுத்துட்டு போய் அவன் போய் கொடுக்குறான். அதான் சில பேர் அந்த மாம்சிக அந்த செக்ஷுவல் பாவங்க வந்து எவ்வளோ மிருதுவான மனுஷனையும் ரொம்ப கொடூர மனுஷனாக மாத்திருமா உனக்கு தெரியுமா? அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு ஆள் ரொம்ப அருமையான ஆள், தன் பிள்ளைகளோடு பிள்ளைகளே உயிர் அவருக்கு, பிள்ளைகளோடு ஆடுறதும் பிக்னிக் போகிறதும் அந்த கார்பெட்டில் இது எத்தனை ஃபோட்டோஸ், பிள்ளைனா உயிர், அந்த மாதிரி மகனா உயிர். ஆனால் ஒரு மற்ற பெண்ணோடு ஒரு உறவு வைத்ததுனால அந்த புள்ள எல்லா குடும்பம் எல்லாத்தையும் விட்டு போயிட்டார். அந்த மக கத்துது, அப்பா போவாதீங்க போவாதீங்க போவாதீங்கன்னு கத்துது. ஆனாலும் எவ்வளோ கொடுமை ஆயிடுச்சுன்னா அந்த புள்ள மனைவி எல்லாரையும் விட்டுட்டு தவறான வாழ்க்கையை நோக்கி ஓடுற, அதான் செய்யும் பாவம். உங்களுக்கும் எனக்கும் அதை செய்யும் பாருங்களேன். ஓகே, தன்னுடைய பேரை காப்பாத்திக்கிறதுக்கு ஜோவாப் எந்த கேள்வியும் கேட்காம அதை நிறைவேற்றுறாரு. 16வது வசனத்தில் போர் நடக்கும்போது இந்த இராணுவ வீரனை முன்னாடி அனுப்பி போய் உரியா போகும்போது அந்த எந்த கேள்வியும் கேட்காம, இப்போ வெறும் உரியா செத்தா யோவாப் மேலே கேள்வி வருமே இல்லைங்களா, வெறும் உரியா எப்படி செத்தாரு, அதனால ஜோவாபுக்கும் கேள்வி, அவரும் தப்பிச்சுக்கணும் இல்லையா இந்த கொலை திட்டத்தில். அதனால சில போர் சேவகர்களும் அனுப்புறாரு. அதே மாதிரி அங்கே என்ன நடக்குது, சத்ருக்கள் அவர் அம்பு விடும்போது உரியா மாத்திரம் இல்லை அவனோடு பல சேவகர்கள் இறந்து போனாங்க, பல சேவகர்கள். எத்தனை கொலைகள் இன்னும், எத்தனை விதவைகள், எத்தனை பேர் பிள்ளைகள் அப்பா இல்லாமல், பிள்ளைகள் இல்லா அப்பா இல்லாத பிள்ளைகள் இஸ்ரேவேல்ல அஞ்சு நிமிஷம் சந்தோஷத்துக்காக. யோசிச்சு பாருங்க எங்கங்கே போய் இது முடியுது, எத்தனை எங்க அப்படியே உருண்டுகிட்டே போகுது, இது உருண்டுகிட்டே போகுது. எவ்வளோ கொடுமை, தந்திரமான கொலை செய்கிறவர் தாவீதை பார்க்குறோம். அந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு முழு ஆர்மி இப்போ தோத்து, ஒருவேளை முழு ஆர்மியும் பாஞ்சிச்சுன்னா, முழு ஆர்மி ஒருவேளை தோத்து போச்சுன்னா அதெல்லாம் பரவாயில்ல, அவர் பேர் காப்பாற்றப்படணும். அதுக்காக தன்னுடைய இராணுவத்தையே ரிஸ்கில் போடுற அளவுக்கு தாவீது வந்துட்ட என்ன பார்க்குறோம். நீங்களும் நானும் எவ்வளோ ஜபிக்கணுங்க இதை பார்த்தா. ஓகே, என்ன ஆச்சு, உரியா மரித்தான், இறந்து போயிட்டார். அவனோடு பல போர் சேவர்கள் இறந்துட்டாங்க இந்த முயற்சியில். வேலை முடிந்தது, முடிந்தது, ஒரே ரிலீஃப். இப்போ இப்போ முடிஞ்சிச்சு இல்லையா, ஆனால் இப்போ சூழ்நிலையை சரி பண்ணணும். இராணுவ போர்க்களத்தில் தன்னுடைய பேரை சரி பண்ணிக்கணும், அரண்மனையிலையும் நகரத்திலையும் தன் பேரை காப்பாற்றிக்கணும். இன்னும் ரெண்டு வேஷத்தை தாவீது போட போகிறார். கேவலமான மாமா வேஷம் முடிஞ்சிச்சு, தந்திரமான கொலபாதகன் வேஷம் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்ததாக அவர் போடுற வேஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆறுதல், இவ்வளோ தில்லுமுல்லாம் பண்ணிட்டு ஒரு ஆறுதலான போர் வீரன் போல ஒரு வேஷம், ஆறுதல் படுத்துகிற போர் வீரன் பாருங்களேன். இப்போ சோல்ஜர்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்க, நிறைய பேர் ரிப்போர்ட் ராஜாவுக்கு வருது. இந்த மாதிரி வரும்போது நாங்கள் என்ன செய்யறது, இப்படி ஆயிடுச்சே நிறைய பேர் இறந்துட்டாங்க ராஜாவே அப்படின்னு ரிப்போர்ட் அவருக்கு போகும்போது யோ அப்படின்னு அனுப்புற. ஒருவேளை தாவீது கேட்டாருன்னா, உங்களுக்கு என்ன அறிவு இல்லையா, ஏன் அவளுக்கிட்ட போனீங்க, எத்தனை பேர் ஏன் செத்தாங்க உங்களுக்கு தெரியாதா? அவர் ஞாபகப்படுத்துறாரு, அபிமெலக்கு ஜட்ஜஸ்ல வருது, அவர் அபிமெலக் நம்ம படிச்சிருக்கிறோம். அவன் கிட்ட அந்த சத்ரு கிட்ட போகும்போது ஒரு பெண்ணு கல் தூக்கி போட்டு அவர் கழுத்து மேல உழுந்து இறந்துருவார். அதெல்லாம் படிச்சிருக்கிறோமே, அதெல்லாம் படிச்சு அதெல்லாம் அறிஞ்சவங்க தானே, நீங்க பைபிள் தெரிஞ்சவங்க தானே, அதெல்லாம் உஷாரா இருந்து நம்ம பாத்துக்க வேணாமான்னு ராஜா ரொம்ப எகிர்னார்னா, ராஜாவுடைய வாள் என் கையில இருக்கு கவலைப்படாத, நீ அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும். அவர் ரொம்ப எகிர்னா என்ன சொல்லணும், உரியா செத்து போயிட்டான். அதை சொல்லு, அடங்கிடுவார், பம்பி போயிடுவார் ராஜா. அதை ஒன்று சொல்லு போதும், ராஜா வாள் இனிமே நம்ம கையில கிடைச்சது. இதை வச்சுக்கிட்டு ஜோவாப் ராஜாவை ஆட்டி படைக்கலாம். என்னன்னா தாவீது பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்களேன், மறைக்கணும்னு சொல்லி தன் தளபதிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, ஊர்ல தெரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் தெரியதான் வருது. ராஜாவை இன்னுமே ஆட்டி படைக்கிற சாவி எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவரை பிளாக்மெயில் பண்ணலாம். ஓகே, அதை போய் எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ண உடனே தாவீது என்ன பண்றாரு, இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு லிஸ்ட் வருது. அதுக்கெல்லாம் தாவீது மனசே இல்லை, ஆர்வமா என்ன கேட்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு, உரியா செத்துட்டானா அதை சொல்லுன்னு மனசுலயே நினைச்சிட்டு இருக்கார். எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே கடைசியில அந்த போர் சேவகன் சொல்றான், இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இவங்க எல்லாம் இறந்துட்டாங்க, கடைசியில உரியா இறந்து விட்டான். உள்ளுக்குள்ள அப்பாடா ஒரு சமாதானம், ஒரு திருப்தியோடு அதை இது வருக்கிறாரு. ஆனா இப்போ இதெல்லாம் இந்த லாஸ்ட் எல்லாம் யார் இது பண்றது, இவ்வளவு போர் செத்துட்டாங்களே, இதுக்கெல்லாம் என்ன பண்றது, யோவும் கலங்கிட்டு இருப்பான். அதுக்கு இப்போ ஒரு வேஷம் போடுறார், ஒரு ஆறுதல் படுத்துகிற போர் வீரன் போல, ஒரு ஆறுதல் படுத்துகிற வீரன் போல. பாருங்களேன் 25வது வசனத்துல, அப்பொழுது தாவீது அந்த படிங்களா,
அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி, நீ யோவாவினிடத்தில் போய் இந்த காரியத்தை பற்றி விசாரப்பட வேண்டாம், பட்டயம் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறொருவனையும் பட்சிக்கும், நீ யுத்தத்தை பலக்க பண்ணி
பட்டணத்தை இழுத்து ஆறுதல் படுத்துற இவர் ஆறுதல் சொல்ற, இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை நீ சாதித்தாய், உனக்கு ப்ரமோஷன் காத்திருக்கிறது, கவலைப்படாத, கேவலம் கவலைப்படாது. ஞானமா ஒரு ஆறுதல் சொல்றார், என்ன பட்டை, பட்டையும் ஒருவேளை ஒருவனையும் ஒருவேளை வேறொருவனையும். நம்ம அங்க நின்னுகிட்டு இருந்தா எனக்கு கேட்கலாம், ஆமாவா பட்டையும் அந்த பட்டையும் உன்னை குத்தி இருக்க கூடாதான்ற மாதிரி நமக்கு வருது, ஒருவேளை ஒருவனையும் இன்னொரு வேளை இன்னொருவனையும், ஆமாவா இது உலக மனுஷருங்க பேசுறாங்க இல்லைங்களா, போருடைய ராசிப்பா இது, போர் அதிர்ஷ்டங்கள் இது, ஒருத்தன் பொழைக்கிறான் ஒருத்தன் பொழைக்காம போறான், ஆண்டு பட்டயத்தினால் ஆண்டவர் வெற்றி எனக்கு கொடுப்பார், அவராலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவருடைய பாதுகாப்பு தான் என்ன பட்டயத்திலிருந்து காப்பாத்துகிற பாஷை எங்க, கேவலமான உலக மனுஷன் அதிர்ஷ்டம் ராசி அதெல்லாம் பேசிக்குவாங்க தெரியுங்களா, அதெல்லாம் நடக்கும்பா, நமக்கு டைம் சரியில்லைப்பா, கடவுளை பத்தி நம்மளும் அந்த பேச்சுக்கு வந்துடும், உலக மனுஷங்க மாதிரி பேசுறது, நீங்க அப்படி ஆயிருக்கீங்களா, உலக மனு கடவுளை பத்தி என்னமே இல்லை, பராமரிப்பை பத்தி என்னமே இல்லை, உலக மனுஷங்க, ஒருவேளை ஒருத்தனை குத்துது ஒருவேளை இன்னொருத்தனை குத்துது, அதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு போரின் அதிர்ஷ்டத்தை ஒரு காரணமாக சொல்லி இவன் தானே பண்ணது, அதுக்கு ஒரு போர் அதிர்ஷ்டத்துக்கு காரணத்தை சொல்லி ஆண்டவருடைய பேர் எடுக்கிற வாய் கூட கூசணும், ஆண்டவரை பத்தியே பேச்சு கிடையாது, இப்போ இறையாண்மை உள்ள தேவன் அவர் மிஞ்சி ஒரு பட்டயம் நம்மள வராதேன்ற நம் பேச்செல்லாம் கிடையாது, நீ யுத்தத்தை பலப்படுத்து, என்ன ஒரு மாயமாலம், என்ன ஒரு கேவலம், ஆறுதல் படுத்துறார், ஆறுதல் படுத்துறார், பெரிய ஆறுதல், ஆறுதல் படுத்துகிற போர் வீரன். ஓகே, அந்த முகமுடிய போட்டு இராணுவத்துல எல்லாரையும், இராணுவத்துல எல்லாரும் என்ன கேள்விப்பட்டிருப்பாங்க, ஐயோ இவ்வளவு பேர் இறந்துட்டாங்களே, ராஜா என்ன சொல்லுவாருன்னு, நம்ம தளபதி என்ன நினைப்பாருன்னும் போது இப்ப நியூஸ் வருது, ராஜாக்கு சந்தோஷம்தான், ராஜா புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்ன உடனே எல்லா போர் சேவகர்கள் ஓகே சந்தோஷம், ராஜா என்கரேஜ் நம்மளை என்கரேஜும் பண்ணியிருக்காரு, இராணுவத்துல எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, ஊர்ல செட்டில் பண்ணணும் இல்லையா, ஊர்ல எல்லாரையும் சரி பண்ணணும், இப்போ அது இதுன்னு தவறாக நடக்கக்கூடாது, ஊரில் செட்டில் பண்ணணும். இப்போ இன்னொரு முகமுடி, கேவலமான மாமா அவதாரம், தந்திரமான கொலைபாதகன் அவதாரம், ஆறுதல் படுத்துகிற போர் வீரன் அவதாரம், தன் போர் வீரன் ஆறுதல் படுத்துகிற, ரசனப்படாதே கவலைப்படாதே நீ இன்னும் பலப்படுத்தி நல்லா ஆகுன்னு இராணுவத்தை சரி பண்ணிட்டார். இப்போ கடைசியாக இதுக்கு என்ன சொல்கிறது, உதவியற்ற விதவைக்கு வாழ்வு கொடுத்த தியாகியின் அவதாரம், உதவியற்ற விதவைக்கு வாழ்வு கொடுத்த தியாகி, என்ன ஒரு தியாகி இவர் பாருங்களேன். 26வது வசனத்துல உரியாவுடைய மனைவி உரியா இறந்ததை கேள்விப்படுறா, அவ துக்கம் கொண்டாடுறா, அழுறா பாருங்களேன், நிறைய பேர் அழுகுறது வந்து நம்பவே முடியாது, அவ அழுறாளாம். மே ஒருவேளை நம்ம கற்பனை பண்ணலாம், உரியாவுடைய பாடி வருது, வரும்போது முழு குடும்பமே அங்கே அழுதுருக்கும், எவ்வளோ பெரிய வீரர், என்ன ஒரு மாவீரன், எப்படி வாழ்ந்திருப்பான் யோசிச்சு பாருங்களேன். அந்த நான் சொன்ன மாதிரி 2 சாமியோல முப்பது போர் மாவீரர்கள் தாவீதுடைய போர் சேவகர்களுடைய பேர்ல பேர் வாங்கினவன் உரியா, ஏத்தியன் ஆகிய உரியா. ஒருவேளை நானும் நினைச்சு பார்க்கறேன், ஒருவேளை தாவீதும் அங்க வந்து ஒரு நீலி கண்ணீர் முதல்ல கண்ணீர்னு வாங்க, அப்படியே ஒரு உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு வெளியில ஒரு அழுகிற மாதிரி இந்த அரசியல்வாதிங்க பண்ணுவாங்க இல்லைங்களா. ஒரு ராஜ மரியாதையோடு நம்ம பரம்பீர் சக்கர கொடுக்குவாங்க, யாராவது போர்ல இறந்துட்டாங்கன்னா நம்ம நாட்டில் அந்த மாதிரி ஒரு பெரிய கொடுத்துட்டு ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு ஒரு எவ்வளோ பெரிய வீரனை நாம் இன்று இழந்திருக்கிறோம் மக்களே. இந்த அவ இதயமே உடைகிறது என்னோட அந்த இந்த பெண், அழகான பெண் இந்த பெத்சேபா, இவள் என்ன தப்பு செய்தா, இவளுக்கு இன்னுமே வாழ்வு யார் கொடுப்பாங்க, மனைவியை இழந்து வாலிபத்தில் என்ன கஷ்டப்பட போறா, புருஷனை இழந்து இவன் என்ன தப்பு செய்தா, அப்படியெல்லாம் பேசிட்டு அப்படியே ராஜா எல்லாரையும் மயக்கிட்டு அவர் போறாரு. இதுதான் சொல்றதுக்கு இல்லை, இப்படித்தான் ஹிட்லர் வந்து தனக்கு ரொமால்னு ஒரு கமாண்டர் இருந்தார், அவரே அவரை கொலை செஞ்சுட்டு அவருடைய மனைவிக்கு ஆறுதல் கடிதத்தை எழுதினார். அந்த மாதிரி ஹிட்லர் மாதிரி தாவீதை பார்க்கிறோம், கொடும் இது செய்கிற மாதிரி ஒரு ஆறுதல் படுத்தி நாசி பார்ட்டின்னு வாங்க அந்த பார்ட்டி மாதிரி இஸ்ரவேல் மாறிப்போச்சு. ஓகே, மாறிட்டு என்ன ஆச்சு, அடுத்த நாள் 27வது வசனத்தில் எல்லா சேனல்ஸில் கவர்மெண்ட் சேனல்ஸ்லாம் வருது, அன்னைக்கு டிவி இருந்தால் சொல்கிறேன், எல்லா சேனல்ஸில் என்ன, தாவீதுக்கு ஒரே பேரும் புகழும் உரலாம், விதவையற்ற மனை புருஷனை இழந்த உதவியற்ற உதவியற்ற விதவைக்கு வாழ்வு கொடுத்த ஒரு தியாகி நம்முடைய ராஜா. ஏன் அவள் துக்கத்தை மறந்த பிறகு அவர் என்ன பண்ணாரு, அவளை வீட்டோடு கூட்டு வந்து அவளை மனைவி ஆக்கி ஒரு புது வாழ்வு கொடுத்த. அவருக்கு மனைவிகள் இல்லை, எத்தனை மனைவிகள், எத்தனை வாலிப பெண்களை அவர் திருமணம் செய்திருக்கலாம், ஆனா இங்க பாத்தீங்கன்னா உதவியற்ற நிலை இந்த புருஷனை இழந்த அந்த போர் வீரனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிற மாதிரி இந்த பெண்ணை அவரே திருமணம் செய்து ஒரு புது வாழ்வை கொடுத்தார். உரெல்லாம் புகழ்ச்சி புகழ்ச்சி அவருக்கு. நம்ம மக்கள் ஆட்சியிலேயே சில நேரங்களில் அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியாது இல்லைங்களா, இப்பெல்லாம் கேள்வியே கேட்க முடியறது இல்லை, பார்லிமெண்ட்டை கட்டிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் இது அரசு ஏகாதிபதி ஆட்சி, என்ன கேட்க முடியும், யார் அவருக்கு விரோதமாக கேள்வி கேட்கறது, யார் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. தாவீது என்ன நினைச்சாரு, ஆப்ரேஷன் கவர் அப் சக்சஸ் அருமையாக மூடிவிட்டது, இது யாருக்கும் தெரியவில்லை, இன்று மேல் கடையிலலாம் வந்து முடிகிற மாதிரி, அதுக்கப்புறம் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் மனித கண்கள் எல்லாருக்கும் தாவீது கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை தான், ஆனால் ரெண்டு கண்கள் அவரை உத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கண்கள் கடைசி வசனம் எப்படி முடியுது பாருங்களேன், தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. மனுஷர்களுக்கு தாவீதுக்கு ரொம்ப பிரியமா இருந்திருக்கலாம், அருமையா சமாளிச்சம் பாரு, சாமர்த்தியமா ஊர்லயும் பேரு ராணுவத்திலையும் ஆறுதல், என்ன ஒரு வீரன், என்ன ஒரு நாடகக்காரன் நான், சமாளிச்சேன் எல்லாத்தையும், அப்பதான் நடந்து போச்சு, எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டேன். ஆனா தாவீது செய்தது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதது, அவன் செய்த வேசித்தனம், அவன் போட்ட நாடகங்கள், ஏர்ன அவதாரங்கள், அவன் பண்ண இந்த திருமணம் எல்லாமே தத்துடைய பார்வைக்கு பொல்லாததாக இருந்தது. இது தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது பல தப்புங்க செஞ்சிருக்கிறார்தான் இல்லைன்னு இல்லை, சின்ன சின்ன தப்புங்க செஞ்சிருக்கா, அபிமேலக்கு முன்னாடி போய் சொன்னாரு, பைத்தியக்கார மாதிரி நடந்தாரு, ஆண்டவர் என்னை காப்பாற்ற மாட்டாரு, சவுல் கிட்ட நான் செத்துருவேன்னு சொல்லி போய் எவ்வளோ நாள் ஜிக்லாக்ல வாழ்ந்தார், அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா அது எதுவுமே ஆண்டவர் பெரிய தப்பாக பார்க்கல. தாவீது இறக்கும் போது பாருங்களேன், தாவீதுடைய கடைசி வரலாறு தான் 1 Kings 15:5 படிங்களா,
தாவீது ஏசியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு வைக்காமல் அவர் பார்வைக்கு
கர்த்தர் தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு எல்லாத்திலையும் கரெக்டா தான் இருந்தாரு, ஆனா ஒரே ஒரு பிளாக் மார்க், எது, உரியாவின் விஷயத்துல அவன் வாழ்க்கையில பெரிய தப்பு செஞ்சிட்டான், தப்பு செஞ்சிட்டான், அவன் வாழ்க்கையில அழிக்க முடியாத, நித்தியத்துக்கும் அழிக்க முடியாது. அவர் விந்த பாக்குறீங்களா, எவ்வளோ தாவீது இதை மறைக்கணும்னு பார்த்தாரோ, ரொம்ப பிரபலமாக தாவீதை பற்றி இதுதான் ஊருக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கும் தெரியும், இன்றைக்கும் தெரியும். இதுதான் பாவத்தின் அகோரத்தை பார்க்குறோம். ஓகே, இதோடு நம்ம முடிக்கலாம். ஒரு சில பாயிண்ட்ஸை வண்டி நான் சொல்லி முடிக்கிறேன், நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. பாவத்தின் அகோரத்தை பாருங்கள். இந்த பாவம்லாம் திடீர்னு ஆரம்பிச்சிடுறது இல்லைங்க, திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு ஆரம்பிச்சிடுறது இல்லை. ஒரு வாட்டி ஒரு டேம் வந்து பெருசாக உடஞ்சி உருவுறாக அடிச்சுக்கிட்டு போச்சான். அது ஆரம்பித்தது வந்து சின்ன தண்ணிக்கு கீழே ஒரு ஓட்டை பபுள்ஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சான். அந்த பபுள்ஸ் தானே ஒன்றும் இல்லைன்னு நினச்சாங்க. அந்த சின்ன ஓட்டை பெருசு ஆகி ஆகி அந்த சுவரே ஈரமாகி வீக்காகி அந்த டேமே உடஞ்சி, அந்த டேம் உடையிற வரைக்கும் யாருக்கும் தெரியாது. சின்ன ஓட்டை ஒன்றும் யாருக்கும் ஒன்றும் செய்யாதுன்னு நினச்சாங்க. அதே மாதிரி தான் இந்த பாவங்க. தாவீதுக்கு சின்ன ஓட்டை இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டே வந்தோம். பக்திமான் தான், பெரிய வீரன் தான், பெரிய தீரன் தான், ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கிறவன் தான், ஆராதிக்கிறவன் தான், சங்கீதம் பாடுறவன் தான். ஆனால் இந்த ஓட்டை வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு பார்க்குற பெண்களை எல்லாம் இச்சித்து மனைவிகளாக சேர்த்துக்கிட்டு இருந்தான். 10 மனைவிகள் இல்லைங்களா, எத்தனையோ வெப்பாட்டிகள். இது தொடர்ந்து அவன் வாழ்க்கையில் இருந்த ஓட்டை. இந்த ஓட்டை இன்னைக்கு உடைஞ்சு எவ்வளோ பாதகத்துக்கு கொண்டு போச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் அதுதான். திடீர்னு ஒரு நாள் இப்படி விழுந்துட மாட்டீங்க. ஒரு காட்சியை பார்க்கறது, தப்பு தப்பாக மனசில் நினச்சிக்கிறது, ஆபாச காட்சிகள், டிவியில் வர காட்சிகள், இல்லை மொபைலில் பார்க்குற காட்சிகள், கம்ப்யூட்டரில் பார்க்குற காட்சிகள், கொஞ்சம் சுஞ்சம் ஓட்டை 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 சாத்தான் இப்படித்தான் நம்மளை இது பண்ணுறது. ஆனால் இது அந்த சின்ன ஓட்டை இருக்கும்போது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நாள் அந்த ஓட்டை உடஞ்சி டேம் உடஞ்சி பயங்கரமாக நடக்கும்போது தெரியும். சின்ன ஓட்டையிலேயே நம்ம ஜாக்கிரதைப்படணும், கற்றுக்கணுமே. இந்த பாவம் நம்ம எவ்வளோ பயங்கரம் பாருங்களேன். இது நம்மளை மாத்திரம் இல்லைங்க. இந்த சின்ன ஓட்டைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன், இது நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதுனால மாத்திரம் இல்லை, சின்ன ஓட்டையிலேருந்து ஆரம்பிக்கும். போய் 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 அது பெரிய பாதகத்தில் முடியறது மாத்திரம் இல்லை, நம்ம பிள்ளைகளையும் பாதிக்கும், நம்ம பிள்ளைகளையும் பாதிக்கும். பெற்றோர்களாக நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம உதாரணமாக இருக்கணும். ஆனால் நம்ம செய்கிற நமக்குள்ளே இருக்கிற ஒரு பாவ உந்துதல், ஒரு போக்கு, ஏதோ ஒன்று இருக்கலாம், ஒரு கோபமாக இருக்கலாம், ஒரு இச்சையாக இருக்கலாம், பொருளாசை இருக்கலாம், நமக்கு ஒரு மடங்கு இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு 10 மடங்கு வரை எழுதி வச்சுக்கோங்க. ஓ, நான் ரொம்ப கோபக்காரங்க, ரொம்ப கோபம், கொஞ்சம் காத்துரு, பிள்ளைக்கு எவ்வளோ கோபம் வருதுன்னு பாரு. ரொம்ப கோபம் எனக்கு, ரொம்ப ஆத்திரம், அதையே பார்த்துக்கிட்டு இருக்கு புள்ள. 10 மடங்கு உன்னை விட கோபமாக வருதா இல்லையாப்பா, உண்மைங்க அது. இந்த கதையில் பாருங்களேன், ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு உறவை தெரியாமல் போய் தப்பு செஞ்சான். தாவீது குடும்பத்தில் என்ன ஆச்சு தெரியுமா, தன்னுடைய பெரிய மகன் ஆமோன் சகோதரின்னு கூட தெரியாமல் தப்பு செஞ்சானே. அதனால அப்சலோமு, அவன் அப்சலோம், அப்சலோம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் போய் எவ்வளோ தப்பு செஞ்சான், கொலை, குடும்பமே அழிஞ்சிச்சே இதனால. ஏன், தாவீதுனுடைய அந்த ப்ரொபென்சிட்டின்னு வாங்க, நமக்குள்ள இருக்கிற அந்த பாவ உந்துதல் நம்ம கட்டுப்படுத்தி நம்ம ஒழுங்கா இருக்கலன்னா நம்ம பிள்ளைகளை 10 மடங்கு பாதிக்கும். தாவீது 10 மனைவிகளை தான் சேர்த்தாரு. சாலமன் என்ன பண்ணாரு, 10 மடங்கு, 10 100 மடங்கு சேர்க்கல. நம்ம பிள்ளைங்க நம்ம செய்யறது. ஆபிரகாம் ஒரு தடவை தான் போய் சொன்னாரு, ஐசாக்கு 3 தடவை போய் சொல்றாரு. நம்ம பாவங்கள் நம்ம பிள்ளைகளை 10 மடங்கு பாதிக்கும். அதை பற்றி ஜாக்கிரதையாக இருக்கணும். பாவத்தின் ஆரம்பங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். தாவீது யோசிச்சு பாருங்களேன், அன்னைக்கு காண்டி ஒழுங்காக தன் கடமையை செய்து போருக்கு போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா, இவ்வளோ நடந்திருக்குமா, வேசித்தனம் கொலையில் போய் முடிஞ்சிருக்குமா, ஒரு தப்பை செஞ்சுட்டு அது சரியாக பண்ணாத, அதை மனம் திரும்பி அறிக்கையிடாத போகும்போது சாத்தான் நம்மளை ஆட்கொள்ளும்படிக்கு. அதான சொல்லுது, கோபம் தனியறதுக்குள்ள, சூரிய அஸ்தமிக்கிறதுக்குள்ள கோபத்தை சரி பண்ணிங்க, இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க, சாத்தானுக்கு இடம் கொடுக்குறீங்க. சாத்தானுக்கு, சாத்தானுக்குன்னு தொடர்ந்து நம்ம பாவத்தில் போனோம்னா சாத்தானுக்கு இடம் கொடுக்கும், நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவான், நம்மளை வேலை செய், நம்மளை கை கூலியாக பயன்படுத்துவான், பல அவதாரங்களை நம்மளை போட வைப்பான். இந்த வேசித்தனம் பாவம் ஒன்றோடு நிற்காது, பல பாவங்களை நம்மளை கொண்டு போவோம், பல பாவங்களை கொண்டு போவோம். இதுலேருந்து நம்ம பார்த்து படிக்கணும். எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாக பக்தியாக இருந்தாலும் அது பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, சோதனைகளுக்கு விரோதமாக அது பாதுகாப்பு இல்லை. அதனால தான் டெய்லி நமக்கு இருக்கணும், எங்களை சோதனைக்கு உட்படாதபடிக்கு டு நாட் லீட் அஸ் இன் டு டெம்டேஷன். ஏன்னா சோதனைக்கு உள்ளே போயிட்டோன்னா பிழைக்கிறது கஷ்டம், சிலந்த வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி தான் நம்ம ஜெபிக்கணும், வெறும் ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம ஆண்டவர் என்ன சொன்னாரு, விழித்திருந்து சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்க. ஏன் டெய்லி பைபிள் படிக்கணும், ஏன் வசனத்தில் படிக்கணும், ஏன் சபைக்கு வரணும் விடாம, ஏன் நம்மளுக்கு இதயத்தை காத்துக்கணும், ஏன்னா இல்லைனா இப்படி தான் போவேன், இப்படி தான் போவேன். விழித்து காண்டி அன்னைக்கு இருந்திருந்தாருன்னா தாவீது எவ்வளோ இதாக இருந்திருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மறக்கக்கூடாது. பாருங்களேன், பெருமை எந்த அளவுக்கு மனுஷங்களுக்கு மத்தியில் தங்கள் பேரை காப்பாற்றிக்கிறோன்னு சொல்லி எவ்வளோ கொடுமைகளை தாவீது செஞ்சிட்டார், எவ்வளோ கொடுமையான இருதயம் உள்ள மனுஷனாக மாறிட்டார். மக்கள்கிட்ட இருந்து கோபத்தை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில் நம்ம பேரை காப்பாற்றிக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் படி வளர்க்குறவர், நம்ம எதிர்காலத்தை குடும்பத்தை எல்லாம் பார்க்குறவர், அவருக்கு முன்பதாக நம்ம எதையும் மறைக்க முடியாது. ஊரில் நம்ம எல்லாருக்கு முன்னாடி வேஷத்தை போடலாம், ஆனால் நம்மளை ரெண்டு கண்கள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவர் காரையில் மக்களுக்கு மத்தியில் நம்ம பிரியமாக நடந்துக்கிற மாதிரி இருக்கலாம், அவருடைய பார்வைக்கு பிரியம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம், பயங்கரமான விளைவுகள் வரும். இன்னமே வரப்போற அதிகாரங்கள்லாம் அதை தான் பார்க்க போறோம். பயங்கரமான விளைவுகள், ரொம்ப பயங்கரமான விளைவுகள். நான் சொன்ன மாதிரி நம்ம மனசாட்சி யோவாபுக்கு சொன்னார், இது உன் பார்வையில் தீமையா இருக்காது, இருக்கட்டும், இது தப்பா எடுத்துக்காதப்பா யோவாபே. ஆனா கர்த்தருக்கு ரொம்ப தப்பா பட்டுச்சு, ரொம்ப தப்பா பட்டுச்சு. எதை தாவீது மறைக்கணும்னு நினைச்சாரோ இன்றளவுக்கு நம்ம அவரை பத்தி கேவலமா நினைக்கிற ஒரு கதையாக அது மாறி போச்சு. இதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம மறைச்சு மறைச்சு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா, நிறுத்தணும். நீங்க இங்க யாராவது இருக்கிறீங்களா, பாவத்துல தொடர்ந்து போறதுனுடைய ஆபத்தை பாருங்க. பாவத்தை செய்துகிட்டு இருந்தோம்னா உடனே நிறுத்தலாம், இன்னைக்கு நிறுத்தலாமே. எப்படி நிறுத்தலாம், தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான், ஆண்டவருடைய கிருபை கிடைக்கும், வாழ்வு கிடைக்கும், கிருபை பாதுகாப்பு கிடைக்கும். ஆனால் அதில் தொடர்ந்து போனால் பயங்கரமான அழிவு, குடும்ப அழிவு, பிள்ளைகள் அழிவு, வாழ்க்கை அழிவு, அதில் ஒன்றுமே நிம்மதி இருக்காது. பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுவோம், ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம்.